சரி, இப்போ நம்ம அந்த விஷயத்தை பார்த்தோம். ஆனந்தமாக, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியது என்று அபிராமி பட்ட பாடுவர். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், இந்த மூன்றும் நான் சொன்ன மூணு கருத்தும் வரும். ஆனந்தம்ங்கிறது அனுபவம், என் அறிவுங்கிறது அனுபவிக்கக்கூடியவன், அதாவது நான் அகங்காரம் என்று சொல்வார்கள் சோகம் பாவம், நான் என்னை அறிந்தால் மட்டுமே அனுபவம் என்கின்ற ஒன்று சித்தியாகும். அடுத்தது அமுதமாக இருக்கக்கூடியது பொருள், அனுபவிக்கக்கூடிய பொருள். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், மூன்றுவாக திருப்படியாக அம்பிகை இருக்கிறாள் என்று சொல்வார். இன்னொரு இங்கே ஒரு சூட்சமான விஷயத்தையும் சொல்லுகிறேன், முருகப்பெருமானம் அம்பிகையும் வேறில்லை. இதை வந்து நம்ம முன்னாடி கந்தபுராணத்தினுடைய போக்கில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானம் சிவபெருமானம் வேற நிச்சயமாக கிடையாது. இந்த மூன்று பேரும் ஒரு திருப்புடி, இது வந்து ஒரு வேல், ஒரு முக்கூட்டு. இது வந்து மந்திர சாஸ்திரங்களிலே என்ன சொல்லப்படுகிறதோ இந்த மூன்று பேரும் முக்கண்ணாக இருக்கிறார்கள்ங்கிறத அந்த ரகசியத்தை பின்னாடி பார்க்க போகிறோம். அது இருக்கட்டும், எல்லாம் அப்பப்ப சஸ்பென்ஸே சொல்லிட்டு வரோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறைநான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம், அப்பேற்பட்ட அம்பிகைன்னு சொல்ற மாதிரி இங்கே இந்த முருகப்பெருமான் இருக்கிறானே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாக இருக்கிறான். சரி, இந்த முருகப்பெருமானை எப்படி இந்த மூன்றையும் நம்ம அடைவது? இப்ப திருப்பியும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, எதுக்காக இதை பேச ஆரம்பிச்சோம்? மனிதனுடைய முக்கியமான நோக்கம் ஆனந்தத்தை அடைவது. எல்லா பிராணிகளும் எல்லா ஜீவராசிகளும் ஆனந்தத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றன, நாமும் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த ஆனந்தத்தை அடைய வேணும்னா அழியக்கூடிய பொருள்களிலே ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அடைய முடியாது. நம்ம ஆனந்தத்தை அடைய வேண்டும், ஆனந்தத்தை அந்த வித்வான் அறிந்து ஆனந்திக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்றால் ஆனந்தமாக இருக்கப்பட்ட ஆனந்த முருகனை அடைந்தே ஆக வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு இது முக்கியம். சரி சார், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? முருகப்பெருமான் கொடுப்பான். சரி, அந்த முருகப்பெருமானை காட்டித்தரக்கூடியது, அந்த முருகப்பெருமானை நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது கந்தபுராணம். பிறையணி சடைமுடி பிரான் தன் காதைகள் இறையும் ஓர் மறுவில யாவும் மேன்மையே மறைபல சான்றுள வாய்மையே அவை அறிஞர்கள் நாடியே அவற்றை காண்கவே. ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த கந்தபுராணம் இருக்கிறதே பிறையணி சடைமுடி பிரான் தன் காதைன்னு, முருகப்பெருமானுடைய கதைன்னு சொல்லல, சிவபெருமானுடைய கதைன்னு. சிவன் வேற கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. இந்த காதைகள் 18 புராணங்கள் அல்லது எத்தனையோ வேதங்கள், அனந்தோவை வேதாக என்று இருக்கக்கூடிய வேதங்கள், இதிகாச புராணங்கள், மற்ற ஸ்தோத்திரங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் இறையும் ஓர் மறுவில, ஒரு விதமான குறைகளும் கிடையாது, யாவும் மென்மையே, எல்லாம் உயர்ந்தவை. மறை பல சான்றுள, இதுக்கு சான்றாக வேதங்கள் பல இருக்கின்றன. வாய்மையே, சத்தியமானவை. அதான் முக்கியமான விஷயம். என்ன சார் சும்மா கதையடிக்கிறாங்க, கதையடிக்கிறாங்கன்னு என்ன பொய்யின் அர்த்தம்? இது கதையடிக்கிறது இல்லை. வாய்மையே அவை, இது என்ன பண்ணணும்? அறிஞர்கள் நாடியே அவற்றை காண்கவே. அறிஞர்கள் அதை நீங்கள் செல்ல வேண்டும், அது உங்க இடத்துக்கு வராது, நீங்க அதை நாடி சென்று அவற்றை காண வேண்டும். புதுமையில் ஊர்பரன் புராணத்து உற்றிடா கதையிலை அன்னது கணிதம் இன்றரோ. அதுல இல்லாத, கந்தபுராணத்துல இல்லாத கதைகள் கிடையாது என்று சொல்ல முடியாது. கந்தபுராணத்துல எல்லா விதமானவையும் இருக்கின்றன. அதுக்கு வேத சாஸ்திர வாய்வை, அதுக்கு சான்றுகள் இருக்கின்றன. வேத சாஸ்திரங்களிலே இருக்கக்கூடிய சான்றுகள் இருக்கின்றன, அவை சத்தியமாக இருக்கின்றன. இப்போ கந்தபுராணத்தினாலே முருகப்பெருமானை பற்றி நாம் தெரிந்து கொள்வதனாலே ஆனந்தத்தை அடைகிறோம், நிச்சயமான நிலத்தை ஆனந்தத்தை அடைய முடியும். இது ஒரு கருத்து எனக்கு. ஆனா இது பத்தாது சார், நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞன், எனக்கு வந்து கடவுள் இருக்கா இல்லையா, கடவுள் எனக்கு கொடுப்பாரா இல்லையா, என்ன ஊர்ல இருக்கிற ஊர்பட்ட மடங்களும் ஊர்பட்ட சாமியார்களும் என்ன குழப்பிட்டாங்க, ஊர்பட்ட சாமிகள் வந்து என்ன குழப்பிடுச்சு. இப்ப எனக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பிரயோஜனப்படுமா? கான்டெம்பரரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியன், அது மாதிரி இது உண்டா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இது நியாயம் தான். யாராவது ஒருத்தர் கேட்டா நான் சொல்ல, இல்ல சார் இது வந்து வியாசர் சொன்னார், கச்சியப்பர் சொன்னார், இந்த பாருங்க அதெல்லாம் நடந்து முடிந்த கதை. இப்ப இருக்கிறதுக்கு வாங்க, எனக்கு இதனால ஏதாவது பிரயோஜனம் தான். எனக்கு 1008 கவலை இருக்கு. ஒரு கவலையா, ரெண்டு கவலையா? பட்டினத்தா ரொம்ப அழகா சொல்லுவார், அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம், பெருந்தோகையரை பண்ண விசாரம் பலவே விசாரம், என்ன விசாரம் வித்தா இறைவா கட்சியேகம்பனேன்னு சொல்லுவார். இதுல ரொம்ப வேடிக்கையா இன்னொன்னு உண்டு, சாப்பாட்டு கவலைனா சாப்பாடு இல்லேங்கிற கவலை மட்டுமே கிடையாது அன்ன விசாரம்னு. வீட்டுல கேட்டு பாருங்க, அடுத்த நாள் காலைக்கு என்ன டிஃபன் பண்றதுன்னு குழப்பிக்க கூடிய தாய்மார்கள் ரொம்ப பேர் உண்டு. அடுத்த நாள் என்ன டிஃபன் பண்றது, என்ன டிஃபன் பண்றதுன்னே தெரியல, நேற்றுக்கு இட்லி இன்னைக்கு தோசை நாளைக்கு பூரி அடுத்த வச்ச பார்த்து என்னத்தான் பண்ற, திருப்பி அதையே பண்ணி பண்ணி எனக்கு அழுத்து போச்சு. சாப்பிட்றவனுக்கு எப்படி இருக்கும், பண்ணி பண்ணியே அவங்களுக்கு அழுத்து போச்சுன்னா. இப்போ அன்ன விசாரம்னா சாப்பாடு இல்லாத கவலை மட்டும் இல்லை, சில பேருக்கு சாப்பாடு ஜாஸ்தியா இருக்கும் எது சாப்பிட்றதுன்னு தெரியாது, இன்னும் சில பேருக்கு சாப்பாடு இருக்கும் ஆனா சாப்பிட்றதுக்கு டைம் தான் இருக்காது. அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எப்படி போகுது, கீழே அதர பாதாளத்துக்கு போகுதா, காசு வருதா இல்லையா, இவன் இன்க்ரிமெண்ட் கொடுப்பானா மாட்டானா, இன்னைக்கு ஒரு பவுன் வந்து 20,000 ரூபாய் விற்கிதா 25,000 ரூபாய் விற்கிதா, இவன் வந்து எப்படி போடுவான், இந்த பணக்கவலை இருக்கிறதே அதான் மனக்கவலை, பெரிய மனக்கவலை. அன்ன விசாரம் அதுவே சொன்ன விசாரம், அதுக்கப்புறம் அடுத்த கவலை பெருந்தோகையரை பண்ண விசாரம், அடுத்த கவலை ரொம்ப வரும், இவ அழகாக்கடா வேலை இருக்காரு. இது வந்து ஆண் பெண் இருவாளருக்கும் பொதுவான விஷயத்தை சொல்லுகிறேன். அவர் வந்து ஆணா இருக்கப்பட்டதுனால அதை பண்ணார், அவ்வளவுதான். என்ன விசாரம் வைத்தா இறைவா கச்சியேகம்பரேன்னு சொல்ற மாதிரி எனக்கு 1008 கவலை, இந்த கவலையில கந்தபுராணம் வந்து ஏதாவது பிரயோஜனமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வரும். இருக்கிறது, ஆணித்தரமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய கவலைகளுக்கு மருந்தாக இது இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன என்ன கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ அதுக்கு அடிப்படையான ரூட் காஸ் என்று சொல்வார்களே, ஆணி வேலை காட்டி தரக்கூடியது அது மட்டும் கிடையாது. எனக்கு இன்னைக்கு ஒரு கவலை இருக்கு, அந்த கவலையே இது மாற்றக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன், இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். காமம் என்பது எல்லாரையும் மறுத்தக்கூடிய விஷயம். இன்னைக்கு யாருக்கு இல்ல, படங்கள் சினிமா படத்தை டிவி சீரியல பார்த்தாலே போதும், சும்மா இருக்கிறவன் கூட அவன் அதுக்கப்புறம் ஆடிட்டு இருப்பான். மனத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் வரும். இப்போ எனக்கு மனத்துக்கு நல்லது வேணும், எனக்கு மனது அமைதியாக இருக்க வேண்டும், என்னை கெடுக்கிறது இவை, நல்லதை கொடுக்கலாலும் பரவாயில்ல என்ன கெடுக்கிறது, மனத்தை கெடுக்கின்றன. இப்ப எனக்கு காமம் இருக்கிறது, அந்த காமத்தை நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு கந்தபுராணம் என்ன மொழி சொல்லும், உபதேசம் பண்ணல, நல்லா சார் ஞாபகம் வச்சுங்க, கந்தபுராணத்தை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க வந்து கதைகள் இன்றைக்கும் நடக்கக்கூடிய கதைகளை சொல்லி இருக்கின்றன. கந்தபுராணம் பழைய கதை கிடையாது, 10ஆம் வசனித்தனமான விஷயம் கிடையாது. எதுக்காக அந்த இடத்துல கதை வச்சாங்கன்னா, அதுக்கு அறிஞர்கள் நாடியே அவற்றை காண்கவே அதுக்காக தான் சொன்னாங்க. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், முருகப்பெருமான் அப்படியே அசுரனை கொள்வதற்காக வருகிறார், பலவிதமான க்ஷேத்திரங்களையும் தரிசித்துக் கொண்டு வருகிறார். மண்ணியாற்றங்கரையிலே அவருக்கு தேவதச்சனினாலே திருச்செங்கலூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடுத்து, அவருக்கு ஒரு கோயிலும் கட்டி கொடுத்து, சிவபெருமானுக்கு ஒரு கயில் கோயில் கட்டி கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு திருச்செங்கலூர் சொல்லி சண்டேஸ்வர நாயனனுடைய அவதார ஸ்தலம். அந்த இடத்துல முருகப்பெருமான் ஓரிரவு தங்கினார். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இந்திரன் அங்கே அவரோடு சேர்ந்து வந்தான், படைகளோடு வந்தான். இந்த கதைக்கு இது அவசியமானு யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த இடத்துல கதை வந்திருக்கிறது, கதை யாரோ ஒருத்தர் கதைக்கல, இது கதைக்கப்பட்டவை அல்ல, நடந்த விஷயங்கள். சரி, இப்ப இந்திரன் அந்த இடத்துல தங்கி இருக்கிறான். இந்திராணி அவன் பல காலம் பிரிந்திருக்கிறான். இந்திராணி சீர்காழியில தபஸ் செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு காவலாக மகா காளன் இருக்கிறார், சாஸ்தாவாலே நியமிக்கப்பட்ட மகா காளன் அவரோடு இருக்கிறார் இந்திராணியோடு. இப்ப இந்திராணி அங்கே, இந்திரன் இங்கே. அங்கே வனதேவதை என்ன பண்ணது, அவளுடைய ஆபரணங்களை கொண்டு வந்து, அதுக்கு நேரங்காலம் தெரியாதா, சரி வந்தது மணியாற்றங்கரையில இவன் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி இதுதான் உன்னுடைய மனைவியினுடைய ஆபரணங்கள். இந்திரன் காமவயப்பட்டான், இது புராணம் போகக்கூடிய கதை. இந்திரன் காமவயப்பட்டான், நல்லா கவனிக்கணும், இது நமக்கு நடக்கக்கூடிய விஷயம். இதுல இன்னொரு சூட்சம் என்னன்னா, முருகப்பெருமானோடு இருக்கும் பொழுதே கூட இவனுக்கும் அங்கே காமம் வந்தது. அடுத்த நாள் காலை, அதாவது இரவு முழுக்க அவனுக்கு காமத்திலே தவிக்கிறான். அடுத்த நாள் காலையில அவனுடைய மனமானது குற்ற உணர்ச்சியிலே தகிக்கிறது. இது கதை. அது என்ன ஆச்சு, அதுக்கு பரிகாரம் என்ன, எப்படி இதனை மாற்ற முடியும், அதுக்கு அங்கே விடை இருக்கிறது. நான் இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, அதனால அதை அப்புறம் பார்க்கலாம். ஆனா கதைக்கு விடை எங்கே? கதையிலே விடை இருக்கிறது. இந்த கதைக்கு சம்பந்தமே கிடையாது. கதையின் எடுத்துக்கொண்டால் கந்த புராணத்துல இந்திரன் கவலைப்பட வேண்டிய, இந்திரனுடைய காமத்தை சொல்லி இந்த இடத்துல கதை நகர வேண்டிய அவசியம் இல்லை, கதைன்னு சொன்னான். ஆனா இது நடந்த விஷயம் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆகிறதில்லை. சரி, இன்னொரு விஷயம் சொல்லுவோம். எல்லாரும் புலம்புறதானே சார், நான்லாம் நல்லவன்னா சார், நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் என்னத்தையாவது பண்ண அது ஏதாவது ஒன்றாக ஆகிறது. இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்ததுன்னு சொல்லப்பட சொல்லுவோம். அது அடுத்தது நம்ம நல்லதே நினைப்போம், நல்லது நடக்காம வேற எப்படியாவது மாறும். அப்ப என்ன பண்றது? இந்த கந்த புராணம் எப்படி கதை சொல்லுகிறது? நாரதர் உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்துல மந்திர மாறுபாட்டாலே ஒரு ஆடு வந்தது. அந்த ஆடு உலகத்தையே அடிப்பதற்காக வந்தது. இவர் பண்ணது என்னமோ நல்ல விஷயம்தான், நல்லதுதான் பண்ணணும்னு நினைச்ச, ஆனா நடந்தது என்னாச்சு? உலகத்தையே அழிப்பதற்காக ஆடு வந்தது. அது எப்படி அடக்கப்பட்டது? இப்ப நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல, அது ஏதோ தப்பாச்சு, நான் என்ன பண்ணணும்? இதுக்கு விடை அங்கே இருக்கிறது. இப்போ காமம் என்பது அடிப்படையான ஒரு தொந்தரவு எல்லாருக்குமே இப்ப இருக்கும், அதுக்கும் விடை உண்டு. நான் நல்லதே பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நல்லது பண்ண என்னால முடியல, எப்படி பண்றதுங்கிறதுக்கும் அங்கே விடை உண்டு. இதுக்கு இன்னொரு விஷயம் உண்டு. சார், எல்லாம் பண்ணிட்டேன், நான் வந்து பூஜை புனஸ்காரங்களோடு இறைவனையே நாடிக்கொண்டிருக்கிறேன், இறைவனையே தொழுது கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கும் கூட தவறு செய்வதற்கு அங்கே வாய்ப்புகள் உண்டு. எனக்கும் அகங்காரம் ஆணவம் வரலாம். கூடவே இறைவனுடைய தம்பியாக இருக்கப்பட்டவரே வீரபாகு தேவரே, நான் கொல்லுகிறேன் அவனை தாரகாசுரனை சொல்லி அவர் பேசுகிறார். இல்ல, முடியாது, இல்ல, நான் உங்களுடைய தம்பி, தம்பி தம்பியை கொல்லுவான்னு போனார். ஆனா மயங்கி விழுந்தார். இது கதையிலே கதையாக சொல்லப்பட்டவை கிடையாது. இது கருத்துக்காக சொல்லப்பட்ட உருவகம் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு அப்படியே கொண்டு வந்து தருகின்றன. நான் சில அடிப்படையான விஷயங்களை எடுத்துக்கொண்டேன், அவ்வளவுதான். எவ்வளவு விஷயங்கள், பசியாலே துன்புறுகிறான் ஒருவன், அவன் எதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, கந்தபுராணத்திலே விடை உண்டு. நான் எதுக்காக சொல்லுகிறேன்னா, கந்தபுராணத்தை உயர்வு படுத்துவதற்காக மட்டுமே நான் சொல்லவில்லை. கந்தபுராணத்திலே நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் இருக்கின்றன. நாம தான் போய் பார்க்கணும். புத்தகத்துல எல்லாம் இருக்கிறது, படிச்சா தானே தெரியும். புத்தகத்தையே படிக்க மாட்டேன், எனக்கு அப்படியே வந்துடனா என்ன எந்திரனான் ரோபோவா அப்படி பார்த்த உடனே அப்படியெல்லாம் எனக்கு உள்ள பதிஞ்சு போகிறதுக்கு கிடையாது. நான் படிக்க வேண்டும், படித்தால்தான் எனக்குள்ள தலைக்குள்ள ஏத்திக்க வேண்டும். கந்தபுராணத்திலே நம்முடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. சோ ஆதலினாலே இப்ப ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்னு என்ன, நம்ம எல்லா ஜீவராசிகளும் ஆனந்தத்தையே நாடி சென்று கொண்டிருக்கின்றன. சரி, இப்ப ஆனந்தத்தையே நாடி சென்று கொண்டிருக்கும் பொழுது எதுவும் ஆனந்தத்தை தராது. முருகப்பெருமான் ஆனந்தத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான், கடவுள் ஒருவனே ஆனந்தத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஆனந்தமான தேனிருந்த பொந்து எதுன்னா கந்தபுராணம். அந்த ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடியது கந்தபுராணம். அதுல இருந்து நமக்கு என்றைக்குமே நினைத்த ஆனந்தத்தை அடைய முடியும். சரி, ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இது பிரயோஜனப்படுமா? படுகிறது. நான் சின்ன சின்ன உதாரணங்களை கேள்விகளா வச்சேன். அது மட்டும் கிடையாது, போகும்போது ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தன் டிராபிக்ல நம்ம முன்னாடி போறோம், ஏன்டா நான் எல்லாம் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கொன்றவர்கள் இருக்கிறார்கள். டெல்லியில எல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. கோபத்திலே தன்னை முந்தியவனை ஓவர்டேக் பண்ணவன் கொன்னவன் இருக்கிறான். இப்போ அது மாதிரி எனக்கு கோபம் வராம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? பசிக்கிறது, நான் எதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது. எனக்கு காமம் இருக்கிறது, நான் எப்படி அதை அற்றிலே இருந்து மீடுவது? நான் நல்லது நினைக்கிறேன், அந்த நல்லது என்னால பண்ண முடியல. உங்களுக்கு எத்தனை கேள்விகள் இருக்கிறதோ அந்த கேள்விகளை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். கந்தபுராணத்துல போய் பாருங்கள். கந்தபுராணத்துல அதுக்கு விடை இருக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் அங்கே விடைகள் இருக்கின்றன. நம்ம தான் போய் பார்க்கணும். விடைகள் வெளிப்படையாக இருக்கின்றன. நான் ரெண்டு விஷயம் தான் சொன்னேன். ரெண்டாவது விஷயத்துல ஏதோ இது அலாகிருதம் சொல்ல முடியாத உருவகமான தன்மை கிடையாது. அப்படியே வியக்தமாக நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு இடத்திலையும் அங்கே சொல்லப்படுகின்றன. இது ரெண்டாவது விஷயம். இன்னொரு மூணாவது விஷயம் உண்டு. சும்மா தாத்தா பாட்டி அத்த பாட்டி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே சார், இது எப்பவோ நடந்தது. இப்பவே நம்ம பெரிய அறிவாளிகள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, புராணங்கள் என்பவை ஒரு கருத்தை சொல்வதற்காக வந்த கதைகள், உருவகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து உருவகங்கள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அந்த கதையை அதுக்காக நீங்க வந்து அப்படியே எடுத்துக்கூட, அதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை தான் எடுத்துக்கணும், அப்படியே நடக்காது. எனக்கு இவங்களுடைய வாதங்கள் புரிவிடுவதில்லை சார். ஒருவேளை நான் வந்து பழைய காலத்தால சரியானு தெரியாது. இப்போ ராமாயணத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, ராவணனானவன் சீதையை தூக்கி கொண்டு போனான், கீழே கொஞ்ச தூரம் வரைக்கும் தேர்ச்சுவடி இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்ப அது வந்து கதைன்னு சொல்ல முடியும். இப்ப ஏரோப்ளேன் டேக் ஆஃப் பண்ணும் பொழுது அந்த இடத்துல கொஞ்ச தூரத்துக்கு அந்த போகிறது, மேலே டேக் ஆஃப் செய்கிறது, இதெல்லாம் சொல்ல மாட்டோமா? சரி, மகாபாரதத்திலே சொல்லும் பொழுது அவன் அஸ்திரத்தை பாண்டவாஸ்திரம் என்று சொல்லி எய்கிறான், அவனுடைய கருவிலே இருக்கக்கூடிய குழந்தையை கூட இது கருக்கிறது. இன்னைக்கு ஆட்டம்பா நியூக்ளியர் பாம் போட்ட பிறகு நம்ம சொல்லுவோம், என்ன சார் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இது அஃபெக்ட் பண்ணுகிறது, இது பாதித்திருக்கிறது, எத்தனையோ தலைமுறைகள் இதை அந்த ஆட்டம்பாம் வந்து பாதிக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்ப அவன் சொன்னவன் முட்டாள்னு சொல்லிடுறதா, அது கதைகள்னு சொல்லிடுறதா? கிடையாது, அவை கதைகள் அல்ல, நடந்தவை. அதெல்லாம் ஹிஸ்டரி, அவையெல்லாம் வரலாறு. புராணம்னு சொன்னா அது எங்க இருந்து வந்தது? புராதனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. புராணம்னு சொன்னா புராதனம் அப்படிங்கிற விஷயம், அதாவது பழமையானது. இன்னொரு விஷயமா சொல்ல போனா பழமையானது என்ன? ஹிஸ்டரி, வேற ஒன்றும் கிடையாது. ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட்செல்ஃப் நம்ம சொல்லுகிறோம். வரலாறு அப்படியே திரும்பி திரும்பி நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா, அதுல தெரிஞ்சுக்கிறோமாங்கிறது முக்கியமான விஷயம். இதுதான் என்னுடைய மூணாவது முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்லுகிறேன். இந்த கந்தபுராணம் என்பது ஒரு கருவை வைத்து இயற்றப்பட்ட உருவகமான கதை கிடையாது, இது நடந்த கதை. இன்றைக்கு நடக்கல, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில யுகங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாமே தவிர நடந்த கதை. இன்னொரு விஷயம் உண்டு, கந்தபுராணம் இன்றும் நடக்கின்ற கதை. அந்த உருவகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கந்தபுராணம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கதை. தேவாசுர யுத்தமானது இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவ சம்பத்து, அதாவது தெய்வீ சம்பத்து, அசுர சம்பத்து என்று பகவான் கீதையில சொல்லுவான். இப்ப ரெண்டு சம்பத்துகளுக்கும், அதாவது ரெண்டு விதமான குணங்களுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் உருவகம் என்று எடுத்துக்கொண்டால் அது இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு விஷயம் கிடையாது, அது வரலாறுன்னு சொன்னா எப்படி வரலாறுன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், இப்ப ஹிட்லர்னு ஒருத்தன் இருந்தான், ஹிட்லர் ஒருத்தன் யூதர்களை எல்லாம் லட்சக்கணக்கான பேரை கொன்றான்னு இன்னும் 500 வருஷம் கழிச்சு சொன்னா அவன் சொல்லுவான், என்ன பெரிய என்னமோ இவர்கள் நாகரீகத்திலே தெளித்தவர்கள், ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சான், ராக்கெட் கண்டுபிடிச்சான், கப்பல் கண்டுபிடிச்சான், நீர்மூழ்கி கண்டுபிடிச்சான், ஆட்டம்பாம் கண்டுபிடிச்சான், ஆனா இந்த பசங்க இப்படிலாம் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு இன்னொரு 500 வருஷம் கழிச்சு வரக்கூடியவன் இன்றைக்கு நடந்த விஷயத்தை நம்ம ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நாம் நம்புகிறோம், 700 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பணும்னு என்ன நிச்சயம் இருக்கிறது? இப்போ ஹிட்லரை நம்புகிறோம், சீசர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நம்புகிறோம். அது மட்டும் கிடையாது, சிங்கிஸ்கான் இவர்கள் எல்லாம் வந்தார்கள், எல்லாத்தையும் ஹதாகதம் பண்ணார்கள் நான் நம்புகிறோம். ஆனா சூரபத்மன்கிறவன் நம்ப மாட்டோமா? என்னால புரிஞ்சுக்க முடியல, இந்த லாஜிக்கே என்னால புரிஞ்சுக்க முடியல. இவர்கள் சொல்லக்கூடியது இது சில பிரம்ம கல்பங்களுக்கு முன்னாலே நடந்திருக்கிறது, சில யுகங்களுக்கு முன்னாலே நடந்திருக்கிறது, அது எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஹிஸ்டரின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஹிஸ்டரின்னு சொன்னா, 4 பிரம்மகல்பத்துக்கு முன்னாடி நடந்ததும் ஹிஸ்டரி தானே, அது வரலாறு இல்லையா? அதை மட்டும் நம்ம வரலாறு ஒத்துக்க மாட்டோமா? எப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியும்? புராணத்துல சொன்னவெல்லாம் புழுகுணி, ஆனா நான் சொல்றது சரின்னு சொல்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், ஆங்கிலேயர்கள் தான் நம்முடைய இந்திய வரலாற்றை திருத்தி எழுதி விட்டார்கள். நடந்த எவ்வளவு 100 வருஷம் இருக்குமா, 200 வருஷம் இருக்குமா? வரலாறே மாறிவிட்டு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாறையே நம்மால ஒத்துக்க முடியல, அதிலேயே சந்தேக கோடுகள் விழுகின்றன. நாம் சந்தேகிக்கிறோம், கிடையாது இப்படி கிடையாது, உண்மையான இந்திய வரலாறு அப்படின்னு இன்னொருத்த சொல்ல வேண்டி இருக்கிறது. எத்தனையோ கல்பங்களுக்கு முன்னாலே நடந்ததை புராணிகர்களும் மகரிஷிகளும் அவர்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு கதை சொல்லி ஒரு பொய் சொல்லி அவங்க என்ன சாதிக்க போறாங்க? சத்தியத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் சத்தியம், நம்முடைய நன்மைக்காக சொல்லப்பட்ட சத்தியங்கள். அந்த சத்தியங்களை நம்ம மறுத்தால் நம்ம தான் பைத்தியகாரங்களே தவிர அவங்க ஒண்ணும் பைத்தியகாரங்க கிடையாது. இப்போ கந்தபுராணம் என்பதை நான் எதுக்காக இவ்வளவு திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம். கந்தபுராணம் என்பது வரலாறு, நடந்து முடிந்த கதை. அதுல இருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். வரலாற்றிலே இருந்து கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உண்டு. வரலாற விடுங்க, வீட்டுல நம்ம என்ன பண்றோம்? பால் உரக்கூத்தணும்னு சொன்னா கூட யார்கிட்டயோ கத்துக்கிறோம். வெறும் பச்சை பாலில காய்ச்சிட்டு ஆறுற விறகு போட்டா சரியா உரக்கூறது இல்லைன்னு, இல்ல இல்ல கொஞ்சம் மிதமான சூட்டிலே போடவும், இப்ப டிவியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா டிவியிலையும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த சாப்பாட்டு கலை சமயங்கள்தான் இருக்கிறது. அந்த ஸ்டோரி இல்லாத எந்த டிவியாவது உண்டா? இந்த ஆன்மீக மாதிரி அதாவது மனத்துக்கு கொஞ்சம், செவிக்கு கொஞ்சம், வயிற்றுக்கு கொஞ்சம் நினைக்கிறேன். எல்லாரும் முதல்ல எடுத்தோன்னா காலையில எந்திரிச்சு எல்லாம் சாமி பத்தி போட்டுருவாங்க, உடனே சாப்பாடை பத்தி வந்துருவாங்க. சாமி எப்படி இருந்தாலும் சரி, சாப்பாடுக்காவது எல்லாத்துக்கும் ஒதுக்கிடுறாங்க. இப்போ அவர்கள் யாரோ சொல்ல வேண்டி இருக்கிறது, இப்படி சொல்ல போனா யாரோ சொல்லி எங்கேயோ படித்து எவரிடத்திலேயோ கேட்டு நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்ப நடந்து முடிந்த விஷயத்தில இருந்து கத்துக்க கூடாதா? வரலாற்றிலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உண்டு. இப்போ கந்தபுராணம் வரலாறு என்று சொன்னால் கந்தபுராணத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக உண்டு. வரலாற்றிலே இருந்து நாம் படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்றோம்னா, பத்தாவது வரைக்கும் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி இல்லைன்னா ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்றதுக்காக படிக்கிறோம். அதுக்கப்புறம் எவனாவது ஹிஸ்டரி மேஜர் எடுத்தவன் படிச்சா உண்டு, இல்லைன்னா கிடையாது. ஆனா ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட் செல்ஃப், இது என்றைக்குமே இருக்கக்கூடியது. வரலாறு அப்படியே மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இடம் மாறலாம், காலம் மாறலாம், கருவிகள் மாறலாம், மனிதர் மாறலாம். அப்ப வில்லும் அம்பும் கத்தியும் கவடாம வச்சு பண்ணிட்டு இருந்தேன், இப்ப உடனே AK-47 வேற ஏதாவது வச்சுட்டு பண்ணலாம், அவ்வளவுதான். வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது. அங்கே நடந்தது இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக கந்தபுராணம் என்பது வரலாறு என்று நாம் எடுத்துக்கொண்டால் இதிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் உண்டு. கற்றுக்கொண்டால் குற்றம் இல்லை, அது மட்டும் கிடையாது, குற்றங்கள் போக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம் உண்டு, அதாவது மூணாவதுலயே ஏபிங்கிற மாதிரி இந்த கிளாஸ் போடுவான்ல, ஏ பி அது ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஏ ரெண்டு பிங்கிற மாதிரி நான் முதல்ல ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டேன், மூணாவது பாயிண்ட்ல ஒரு ஏ ஒரு பி. முதல்ல என்ன வரலாறு, ரெண்டாவது என்னன்னா வரலாறு இல்லையு கூட உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, எனக்கு சந்தேகம் கிடையாது, இது வரலாறு ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். நம்புகிறது கிடையாது, நான் உங்களுக்கு அதுக்காகத்தான் இந்த வாதங்களை முன்வைத்தேன், இது வரலாறு தான் என்று நான் சொல்லுகிறேன். சரி இருக்கட்டும், நான் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய அறிவாளி தான் கிடையாது. இது உருவகமாகவே இருக்கட்டும், அது நடக்கிறதா? உருவகம் இதை ஒரு தத்துவ ரீதியாக ஒரு கதையாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நிகழ்வுனா அது இன்னைக்கு நடக்கிறதா? சூரபத்மனுக்கும் சுவாமி முருகனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இன்றைக்கு நடக்கிறதா? அஜமுகி போலே காம வயப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா? இந்திரன் போலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? ஜெயந்தன் போலே சிறையிலே தவித்துக் கொண்டு என்னை யார் விடுவிப்பார் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? எங்களுக்கு ஒரு குமரை தந்து அருள வேண்டும் என்று நீ தர வேண்டும், நின்னையே நிகர்க்க நின்பால் என்று சொல்லும்படியாக ஒரு முருகப்பெருமானை உன்னிடத்திலே தர வேண்டும் என்று சொல்லி வேண்டக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? இது உருவகமாகவே இருக்கட்டும், ஏதோ ஒரு வாதம் யாரோ சொல்றதுக்காகவே வச்சுக்கலாம், நான் அந்த அளவுக்கு அறிவாளி இல்லை சார், சரி ஓகே பெரிய அறிவாளி சொல்லுகிறார் அப்படின்னே வச்சுக்கலாம். இது உருவகமாகவே நினைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த உருவகத்தினுடைய தத்துவங்கள், அந்த தத்துவங்களினுடைய நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றனவா? என்னுடைய கேள்வி அதுதான். நடந்துட்டு இருக்குன்னா அப்படியும் இன்றைக்கு கந்தபுராணம் அதனுடைய ரெலவன்ஸ் இருக்கிறது. இது உருவகம், அந்த உருவகத்தினுடைய நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட கந்தபுராணம் இன்னைக்கும் நம்மாலே பயன்படுத்தக்கூடியவையாக இருக்கும். கந்தபுராணத்தில இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் உண்டு. கந்தபுராணத்தில இருந்து நாம் மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒத்துக்கொள்கிறீர்களா? இப்ப மூணாவதுல ஒன்று வரலாறு என்று அணித்தனமாக நம்புகிறேன், வரலாற்றிலே இருந்து கற்றுக்கொள்கிறோம். இப்ப வரலாறு என்பது அந்த தத்துவங்களின் நிகழ்வு என்று இன்னொரு கருத்து எடுத்துக்கொண்டால் அதிலே இருந்து நமக்கு கிடைக்கிறது, நாம் அவற்றிலே இருந்து கற்றுக்கொள்வது தவறு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையிலே ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அம்பு வில்லு வச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு புதுசா ஒரு வீரங்கி ஒடி விரிவிடுதுன்னு சொன்னா அவன் எப்படி பார்த்திருப்பான்? அப்படித்தான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ப்போம். இதெல்லாம் மாறுபடுகிறது. அப்ப சாதாரணமா வேட்டியை கட்டிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பேண்ட்டும் ஜீன்ஸும் போட்டுக்க போறோம், வித்தியாசம் ஒன்றும் பெருசா கிடையாது. காலமே கெட்டு போச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, காலம் அப்படியேதான் இருக்கிறது, கொஞ்சம் மாறுபடும், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்தந்த உடையும் நிகழ்வுகளும் காலமும் மனிதர்களும் மாறுபடுகின்றார்களே தவிர இது ஒரே மாதிரி தான், இது ஒரு சைக்கிள். சரி, இன்னொரு விஷயமும் உண்டு, அதுதான் முக்கியமான விஷயம். அதை கொஞ்சம் சுருக்கமா எடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். நாம் அந்த கந்தபுராணம் என்ன, புராணங்கள்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழ்வு வாழ்வுன்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல பரணத்துல வாழ்வே போற்றியன் வைப்பே போற்றியன் வாழ்வுங்கிற வார்த்தையை பல இடத்துல ரொம்ப அருமையாக பயன்படுத்துவார் மாணிக்க வாசகர். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளேன்னு சொல்லுவார். ரொம்ப அருமையான கருத்துள்ள வார்த்தை. இந்த வாழ்வு அப்படின்னா என்ன? எல்லாத்துக்கும் எதிர்பார சொல்லுவோம், நன்மை தீமை இரவு பகல் மேல் கீழ் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்வுக்கு எதிர்ப்பு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? வாழ்வுன்னா தாழ்வு சாவு, வாழ்வுன்னா தாழ்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்வுங்கிறது உயர்தல் அப்படிங்கிற பொருளிலே வருகின்றது. இட் இஸ் நாட் மியர் எக்ஸிஸ்டன்ஸ். வாழ்வு என்பது இருத்தல் அல்ல, வாழ்வு என்பது வளருதல் முன்னேறுதல். இப்போ நான் முன்னேற வேண்டும் சொன்னா என்ன, அதுக்கு ஆப்போசிட்டர் தான், அதுக்கு அப்படியே நேர் எதிர்ப்பதம் என்ன? தாழ்வரும் கீழ் நோக்கி போதல். நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காகத்தான் இந்த வாழ்வு இருக்கிறது. வாழ்வு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே முன்னேறுதல். அப்படின்னு வந்துட்டா இந்த வாழ்வு இருக்கிறதே நாம் வாழுகிறோமே அது பொருளுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நாம் உண்மையாக உயர்வு அடைய வேண்டும் என்று சொன்னால் வேற வழியே கிடையாது. கந்த புராணமும் கந்த பிரானும் தான் வழி. இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி அந்த வாழ்வை வாழ்வாக வைத்திருக்கிறான் என்பதைத்தான் இந்த கந்தபுராணம் காட்டும். வாழ்வுன்னா என்ன? உயர்வு. அந்த உயர்வை எது தரும்? நான் அடுத்த அடுத்த படித்தரும். இப்ப நான் எங்களுடைய அப்பா என்ன நினைச்சிருப்பார், பசங்கள்லாம் நம்ம விட ஒரு படி நல்லா இருக்கணும். நம்ம என்ன நினைப்போம்? என்னை விட எங்க பசங்க நல்லா இருக்கணும். சமுதாயம் அல்லது வாழ்வு என்பது குடும்பம்ங்கிறது அப்படித்தான். தன்னை விட தனக்கு பிள்ளைகள் மேல வரணும், நல்லா வரணும். இதுதான் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நோக்கம். நாமும் அப்படித்தான். இந்த பிறப்பை விட அடுத்த பிறப்பு நல்லா இருக்கணும். எனக்கு அடுத்த பிறப்பு போய் நாயாய் பேயாய் புழுவாய் ஏதாவது இருக்கணும்னு நம்ம நினைப்போமா? அப்படிலாம் கண்டிப்பா நினைக்க போறது இல்லையா? நான் இப்ப இருக்கிறத விட நல்லா இருக்கணும். அதையே விடுங்க, அடுத்த பிறப்பை பத்தி ஏன் போகணும்? நான் இப்ப வந்து படிச்சுட்டு இருக்கிறேன், இல்ல வேலைக்கு போறேன்னா சார், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்படி இருப்பேன் சார், இப்படி இருப்பேன் சார். அதாவது அடுத்த எதிர்கால கனவுகள் உயர்வை பற்றிய கனவுகள். நான் வந்து 50 வயசுல பிச்சைக்காரனா இருப்பேன் எவனும் கனவு காண மாட்டான். யாராவது கனவு காணவன? 20 வயசுல படிக்கிறானா அவன் சொல்லுவான், நான் 25 வயசுல ஒரு கம்பெனிக்கு வேலை போவேன், 30 வயசுல நான் MD ஆயிடுவேன், அட MD இல்ல ஜெனரல் மேனேஜரா ஆயிடுவேன், 40 வயசுல நான் ஒரு கம்பெனி வைப்பேன் நினைக்கலாம். 50 வயசுல பிச்சைக்காரன் ஆயிடுவேன்னு எவன் நினைக்க போறதில்லை. ஏன்னா அவன் அடுத்து அடுத்து உயர வேண்டும் என்று கனவு காணுகிறான். கனவு மட்டுமே இல்லை, அதுக்காக பாடுபடுகிறான். இன்றைக்கு இருப்பதை விட நாளைய பொழுது நல்ல பொழுதாக அமையும் என்று நினைக்கிறான். இப்ப அந்த நம்பிக்கை இருக்கிறது இல்லையா, அந்த நம்பிக்கையை நமக்கு ஊட்டக்கூடியது கந்த புராணம். அதான் முக்கியமான விஷயம். அதனாலதான் சட்டியில இருந்தால் அகப்பையில வரும் சொல்லாருக்கா, கந்த சட்டியில விரதம் இருந்தால் அகப்பையில குழந்தை இருக்கும். அது மட்டும் கிடையாது, கந்த புராணத்துல எல்லா பொருள்களும் உண்டு, கந்த புராணத்துல இல்லாத எந்த புராணத்திலையும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஏன்னா இதுல எல்லாருக்கும் நம்பிக்கை தரக்கூடியது. நம்ம பார்க்க போகிறோம், தன்னை முழுமையுமாக இழந்து தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து மனைவியை இழந்து மக்களை இழந்து இந்திரன் அங்கே தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் சரி, இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆனந்தமாக சோமபானமா சுரபானமா எந்த பானம் குடித்தாலும் சரி அவங்க அங்கே குடிச்சுட்டு இருந்தாங்களா, சந்தோஷமா அமராவதியில இருந்தார்களா, அந்த போகத்தை எல்லாம் துறந்து வான் சுமந்த வானவர்களை மீன் சுமக்க வைத்தானே சூரபத்மன், அதுவும் நடந்தது. யோகியர்கள் எனக்கு ஒண்ணுமே புரியலே, எங்களால எங்களுடைய மனத்தை அடக்க முடியவில்லை, சரியே கிரியை யோகம் எது எந்த பாதங்களை எங்களுக்கு கை கொடுக்கலேன்னு அவன் காலில விழுந்த போது சரணாகதி அடைந்த பொழுது ஞான பாதத்தை தட்சிணாமூர்த்தியாக இருந்து காட்டினானே, இதெல்லாம் எதை காட்டும்? நமக்கு ஒரு நம்பிக்கை. நாளைய பொழுது நம்பிக்கையான பொழுதாக இருக்கின்றது, நல்ல பொழுதாக வரும், கவலைப்பட வேண்டாம். கந்த பெருமான் இருக்கிறான், எந்த பொழுதிலும் நமக்கு சொந்த பெருமானாக நமக்கு ஆனந்தத்தை தருவது மட்டுமல்ல நமக்கு அருளை தருகிறான் என்று சொல்லுகிறாரே, அந்த நம்பிக்கையை கந்த புராணம் நமக்கு ஊட்டுகிறது. முக்கியமான விஷயம், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட திருப்புகளும் கந்த புராணம் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனந்தம். ஆக அந்த திருப்புகளை சொல்லி ரொம்ப ஆனந்தமா எங்க வாத்தியார் பாடுவார், வாராய் மன கவலை தீராய் நீனை தொழுது வாரேன் என கேடிர் முன் வரவே ஏனும் நீ வாராய்
முருகா நீ வாராய், என் தோழா நீ வாராய், மனக்கவலை தீராய், நீனை தொழுது வாரேன், எனக்கு எதிர்முன் வரவே ஏனும்.